الحمد والنعمة لله والقوة والقدرة لله والعزة والجبروت لله والملك والملكوت لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم وما منعنا أن نرسل بالآيات إلا أن كذب بها الأولون وآتينا ثمود الناقة مبصرة فظلموا بها وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم على كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், தன் அல்லாதவர்களை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என சாட்சியும் சொல்லிக் கொள்கின்றேன். இவ்வுலகம் பாவங்கள் என்ற இருளினால் சூழப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அல்ஹுதா என்ற நேர்வழியை ஏந்தி வந்த எங்கள் பெருமானார் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபரு தாபிஈன்கள், தியாமத்துடைய நாள் வரை நான் ஒரு உண்மையான முஸ்லிம், எனது கோட்பாடு இஸ்லாம் என்ற அடிப்படையில் வாழுகின்ற ஒவ்வொருவர் மீதும் அத்தலாத்தனும் கருணையும் அத்தலாமனும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாகட்டும். இறையில்லம் சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய தோழர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லி இருக்கின்றானோ அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து நடப்பதற்கும், எதை செய்யக்கூடாது என்று விளக்கியுள்ளானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கே எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் உயர்ந்த ஒரு இனத்தினர் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். உலகம் அண்ட சராசரங்கள், வானம் பூமி, அவற்றில் உள்ள அனைத்தையும் இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். மனிதனை ஆகிராவுக்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். இவைகளெல்லாம் நபிமார்களுடைய, இறுதியாக வந்த இறை தூதருடைய வார்த்தைகளுடைய சாரம்சங்கள் என்று சொல்லலாம். இப்படி உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு விதமான தன்மைகளை வைத்திருக்கின்றான். நல்லவர்கள், தீயவர்கள் என்று அவர்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நல்லவர்கள் செல்லும் இடம் எது, தீயவர்கள் செல்லும் இடம் எது என்பதையும் அல்லாஹ் மனிதன் வாழுகின்ற காலத்திலேயே அவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அல் குர்ஆனின் மூலம் சொல்லிக்காட்டியும் இருக்கின்றான். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய நியதி என்று ஒன்று உலகத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய கதிர், அவன் நிர்ணயித்த சில அம்சங்கள், இது நல்லவர்கள் தீயவர்கள் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை. சில சோதனைகள் என்று வரும், இது தீயவர்களுக்கு மாத்திரம் வரமாட்டாது, நல்லவர்களுக்கும் சேர்ந்தே சோதனைகள் இறங்குகின்றன. அதே போன்று ஆனால் முடிவுகள் இரண்டு பேருக்கும் இரண்டு முறையில் இருக்கும். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்துள்ளான், அவனுக்கு களிமாவின் பாக்கியத்தை கொடுத்து, ஏன் அவரை ஒரு ரிசாலத்தை கொடுத்த ஒரு ரசூலாக, நுபுவத்தை கொடுத்த ஒரு நபியாக, விலாயத்து பெற்ற ஒரு வழியாக, உலகத்தில் நல்லவர்கள் பட்டியலில் அவரும் ஒருவராக உலகத்தில் வாழ்கின்றார். இன்னும் ஒருவரை நாம் பார்க்கின்றோம், இவருடைய நிலை என்னவென்றால் சஹாவா, ஒரு கெட்ட மனிதனாக உலகத்தில் வாழுகின்றார். இறக்கப்படுகின்ற சோதனைகளை பார்க்கும் போது இது நல்லவர்களுக்கு மாத்திரம் உள்ளது அல்லது தீயவர்களுக்கு மாத்திரம் என்று அல்லாஹ் பிரித்து சோதனைகளை இறக்க போவதில்லை. காலங்கள் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு உலகத்தில் இருந்த ஒரு மிகவும் கெடுதி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அல்லாஹ் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான், நபிமார்களை எப்படி புறக்கணித்தான், இவனுடைய அழிவு எப்படி இருந்தது, வாழும் காலத்தில் இருந்த வார்த்தைகள் எப்படி எல்லாம் இருந்தன என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இவன் இந்த ஃபிரௌனை பற்றி சொல்கின்றான். இவனை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு முறையை கையாண்டான். அதுதான் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு இவனும் இவனுடைய கூட்டத்தினரும் அழிந்து போனார்கள். இது ஒரு விதமான அழிவு. இது ஒரு சாராரை குறிவைத்து அல்லாஹ் அழித்த முறை. இன்னும் சில இடங்களில் நாம் பார்க்கின்றோம், நல்ல மனிதர்களையும் அல்லாஹ் சில சோதனைக்காக வேண்டி அவர்களை அழித்து காட்டினான். ஆனால் நல்ல முறையில் வபாத்தானவர்கள், உதாரணத்திற்கு வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால், கொலரா நோய்களின் காரணத்தினால், இன்னொரு சோதனைகள், சூறாவளி போன்ற பயங்கரமான ஒவ்வொரு விதமான சோதனைகளினால் மனிதர்கள் அழிந்து போயிருக்கின்றார்கள். அதில் வலியுல்லாக்களும் இருந்திருக்கலாம். அதே போன்ற நல்ல சாலிஹான தக்குவா நிறைந்த முத்தகீன்களும் இருந்திருக்கலாம். சஹாபாக்கள் கூட இப்படி அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஃபிரௌனை பார்த்து யாரும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு தண்ணீரிலே மூழ்கி மரணித்ததன் காரணத்தினால் ஃபிரௌனை யாரும் சஹீத் என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் நபியே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கின்றார்களோ, கலிமா உள்ள நிலையில் மரணிக்கும் போது அவருக்கு சஹீதுடைய நன்மை கிடைக்கின்றது. இப்படி நோயினால் கடுமையாக பீதிக்கப்பட்ட நிலையில் அந்த சோதனையினால் மரணித்து விடுகின்ற மனிதனுக்கும் இப்படியான நபிமொழியை அல்லாஹ் சஹாதத்துடைய பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும் என்று நன்மாராயன் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் குஃபுருடன், அல்லாஹ்வினால் அழிக்கப்பட்ட குஃபுருடன் இருந்த மனிதர்களுக்கு சுஹதாக்கள் என்று சொல்லியோ, அவர்களுடைய பெயரை கேட்டதும் ரஹ்மத்துல்லா என்று சொல்லியோ யாரும் சொல்ல போவதில்லை. எனவே நல்லவர்களாக இருந்துவிட்டு வபாத்தானவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்திருப்பான். அந்த சஹாதத்தின் மூலம் அவர்களுடைய தரஜாக்கள் கியாமத்துடைய நாளிலே அதிகமாக காணப்படும். ஆனால் ஃபிரௌன் போன்ற கொடிய காபிர்களுடைய இந்த மரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய இவர்களுக்கும் அது ஒரு படிப்பினையாக அமைந்துவிடும். அவனை போன்று ஆணவம் படைத்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் இதே கதிதான். இதே போன்று எங்களுடைய வாழ்க்கை இருந்தால் எங்களுடைய இறுதி முடிவும் மிக மோசமாக மாறிவிடும் என்ற ஒரு படிப்பினைக்காக வேண்டி இப்படி சிலரை அழித்து காட்டியிருக்கின்றான். ஒரு காலம் அது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய ஆட்சி காலம். அவர் மதீனாவிலிருந்து பல உலகத்தின் பல கோணங்களுக்கும் படைகளை அனுப்பி கொண்டிருந்தார். இதிலே ஒரு படை தளபதியாக துவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவராகிய அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஷாம் தேசத்திற்கு அப்படி ஒரு படையின் தளபதியாக அனுப்பி வைக்கின்றார். அந்நேரம் பைத்துல் முகத்தஸ் பிலஸ்தீனுடைய மண் அன்றைய தினமும் நசாராக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு காலத்தில் அப்படி நசாராக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலம் யுத்தத்திற்கு தளபதியாக அனுப்பி வைக்கின்றார்கள் கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 18வது நூற்றாண்டில் நடக்கின்ற ஒரு சம்பவம். இப்போது திடீரென அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை வருகின்றது. சோதனை என்ன, ஒரு விதமான அதாவது தாஹூனு அம்பாத், அம்பாத் என்று சொல்லக்கூடிய சாமிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு விதமான கொலரா நோயை அல்லாஹ் உண்டு பண்ணி விடுகின்றான். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், கலிமா சொன்ன முஸ்லிம்களில் கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்தின்படி 30,000 பேர் வபாத்தாகி விடுகின்றார்கள். ஒருவர் இருவர் அல்ல. இலங்கையில் இன்று கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஒரு 30 பேர் கூட இன்னும் சஹீதாகவில்லை, வபாத்தாகவில்லை, செத்து மடியவில்லை. ஆனால் கலிமா சொன்ன முஸ்லிம்களில் அந்த அம்பாஸ் என்ற பிராந்தியத்தில் மாத்திரம் 30,000 கலிமா சொன்ன மக்கள் வபாத்தானார்கள். எதிரணியில் கிட்டத்தட்ட 10,000-கணக்கான எண்ணில் அடங்காத அளவுக்கு மக்கள் வபாத்தானார்கள். எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய சடலங்களை முஸ்லிம்கள் புதைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் குப்பார்களுடைய சடலங்களை புதைப்பதற்கு கூட ஆள் இல்லாத அளவிற்கு தெருக்களிலே வீசப்பட்டுக் கொண்டிருந்தது. அங்கே அந்த அளவுக்கு 10,000-கணக்கான மக்கள் இந்த வைரஸ் தாக்கத்தினால், இந்த வாந்தி பேதி போன்ற ஒரு விதமான நோயினால் மக்கள் பீடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய சோதனை. இந்த 30,000 முஸ்லிம்களுடைய நிலை வபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் குப்புருடன் இருந்து வபாத்தான அந்த குப்பார்களுடைய நிலை அதற்கு மாற்றமான ஒரு நிலையில் இருக்கும். இது சாதாரண ஒரு விடயம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராக இருந்து கொண்டு கவலைப்படுகின்றார்கள். நபியுல்லாஹ்வுடைய பொன்னான வாயினால் இவர் துவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இன்று ஒரு நோய் வாய்ப்பட்ட ஒரு வைரஸ் பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு பிராந்தியத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். எப்படியாவது அவரை அந்த ஊரில் இருந்து வெளியே வர வேண்டும். அதற்கு ஒரு தூது கடிதம் எழுதி அனுப்புகின்றார். இதெல்லாம் நீண்ட வரலாறுகள். சுருக்கமாக சில விடயங்களை சொல்கின்றேன். இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவு, இவரும் துவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், சொல்கின்றார், நபியுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவில் இல்லையா? எங்கு ஒரு வாந்தி பேதி நோய் பரவிக்கொண்டிருக்கின்றதோ அந்த ஊருக்கு யாரும் செல்ல வேண்டாம். அதே எதே எந்த ஊரில் இந்த நோய் பரவிக்கொண்டிருக்கின்றதோ அந்த ஊரிலிருந்து யாரும் வெளியே செல்லவும் வேண்டாம். இரண்டு விதமான ஹதீஸுகளும் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் ஞாபகம் செய்யப்படுகின்றது. யாரையும் வெளியில் கொண்டு வரவும் கூடாது, யாரும் அந்த பிரதேசத்துக்கு செல்லவும் கூடாது. பின்பு மிக கவலை தோய்ந்த முகத்துடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை எழுதுவதை நிறுத்திவிட்டார்கள். பின்பு இப்படியே சில நாட்கள் செல்ல, அதில் அவர் மாத்திரமல்ல பல சஹாபாக்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் அனைவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வபாத்தாகிக் கொண்டு செல்கின்ற காலம் ஹிஜ்ரி 18 என்று சொல்லும் போது நபியுல்லாஹ்வுடைய வஃபாத்தும் முடிந்து, அபூபக்கருடைய வஃபாத்தும் முடிந்து, ரலியல்லாஹு அன் இப்போது உமர் ரலியல்லாஹு அன்னுடைய ஆட்சி காலம். இப்போது ஒரு சஹாபியுடைய பெருமதி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஆனாலும் இந்த தாஹூனு அம்பாஸ் அந்த அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு அம்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஊர், அம்பாஸ் என்ற பெரும் பிராந்தியத்தில் அம்தா என்ற ஊரில் வைத்து இந்த சஹாபி அப்படியே சஹீதாகி விடுகின்றார். அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு வபாத்தாகி விடுகின்றார். இது சாதாரணமாக ஒரு நோய் வரும் போது இது அவர்களுடைய தரஜாவை உயர்த்தி விடுகின்றது. நோய் வந்து விட்டது, அல்லது இப்படியான வைரஸ்கள் பரவுகின்றதா? இதன் மூலம் ஒருவருடைய தக்குவா அதிகமாக வேண்டுமே ஒழிய ஈமான் கூட வேண்டுமே ஒழிய அதில் தளர்ச்சி ஏற்பட்டு விடக்கூடாது, குறைபாடு ஏற்பட்டு விடக்கூடாது. இதற்காகத்தான் அல்லாஹ் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்து மனிதர்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த முறையில் தான் இன்று இந்த தாக்கம், கொரோனா என்ற வார்த்தை இன்று முழு உலகமும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு அரபு நாட்டு அறிஞர் எழுதுகின்றார், இந்த வார்த்தை எதனால் உருவானது என்று தெரியுமா? கொரோனா என்பது ஒரு இலத்தீன் மொழி, மொழியினால் உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை கொரோனா. அதாவது இலத்தீன் மொழி, அதாவது ஆங்கில மொழியில் கிரவுன் என்று சொன்னால் கிரீடத்துக்கு சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தை இன்று நேற்று உருவான ஒரு வார்த்தை அல்ல. COVID-19 என்பது இன்று உருவாகி இருக்கின்ற ஒரு வைரஸ். கொரோனா என்பது இது பழமை வாய்ந்த ஒரு நோய், ஒரு வைரஸுக்குரிய ஒரு பெயர். அதாவது இந்த வைரஸ்கள் சாதாரணமாக ஒரு கிரீடத்துடைய வடிவத்தில் இருக்கும் என்பதனால் தான் வைரஸுகளுக்கு பொதுவாக கிரவுன் என்ற பெயரை இலத்தீனியர்கள் ஆங்கிலேயர்கள் பாவித்திருக்கின்றார்கள். அதை மையப்படுத்தித்தான் என்று கிரவுன் என்ற வார்த்தையை முஹர்ரப் அரபாக மாற்றப்பட்டு கொரோனா வைரஸ் கொரோனா என்று அதனை மொழிகின்றார்கள். இன்று தமிழில் கூட நாங்கள் COVID-19 கொரோனா என்றதனை கொரோனா 19 கோவிட் என்று நாம் அதனை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நோய்கள் இன்று நேற்றுள்ள காலத்திற்கு காலம் ஒவ்வொரு வடிவத்தில் மனிதர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். சில காலங்களில் சில நோய்களை, சில பயம், ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல முடியாத பயம், வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு பயம், கொலை கொள்ளை வழிப்பறி கொள்ளையர்கள் என்று பலவிதமான தன்மைகளின் மூலம் மனிதர்களை அல்லாஹ் சோதித்திருக்கின்றான். கஅபத்துல்லா இன்று மூடப்பட்டிருக்கின்றது என்று கவலைப்படுகின்றோம். இது இன்று நேற்று அல்ல. சவுதியுடைய ஒரு ரஸ்மியன், அதா உத்தியோகபூர்வமான ஒரு செய்தி சொல்கின்றது, இது இன்று வைரஸ் கொரோனா, அதாவது இளவன், அதாவது 19 கோவிட் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கஅபத்துல்லா மூடப்பட்டிருக்கின்றது. இது 40 தடவை, முதலாம் தடவை அல்ல. உலகத்திலே கஅபா உருவாக்கப்பட்ட காலம் முதல் 40 தடவையாக கஅபா சில தினங்கள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. இன்று கூட சமூக இடைவெளிகள் பேணித்தான் கஅபாவிலே தொழுகைகள் நடாத்தப்படுகின்றன. ஒரு சோதனை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் இவனுடைய 5 தொழுகை 1 தொழுகையாக மாறிவிட முடியாது. இவன் நாளாந்தம் செய்கின்ற இபாதத்துக்கள் அது 100 10 குறைந்துவிட முடியாது. இவன் நாளாந்தம் ஓதி வந்த சலவாத்துக்கள், இஸ்திகுபாருகள், காலை மாலை அவுராதுகள், இவைகள் எதிலுமே மாற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனை ஈமான் கொண்ட களிமா சொன்ன நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை எல்லா விடயங்களையும் இங்கே சொல்லிவிட முடியாது. ஒரு படிப்பினைக்காக கஅபா ஒரு தடவை மூடப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றேன். உலகத்தில் உருவான மிக கொடூரமான ஒரு கூட்டம் தான் கராமிதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர். இவர்கள் ஷியா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து உருவான பாத்திமியூன்கள், வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் பாத்திமியாக்கள் என்றால் யாரு. இவர்களினால் உருவெடுத்த ஒரு கூட்டம் தான் கராமிதா. கராமிதா என்றால் ஒரு கராமி, ஒரு கட்டையான ஒரு மனிதன். அந்த கட்டையானவன் என்பதற்கு கர்மத் அல்லது குர்முத் என்ற வார்த்தை பாவிக்கப்படுகின்றது. அந்த கட்டையான ஒரு மனிதனினால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கராமிதாக்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு வந்த மக்களை எல்லாம் எதிர்த்து போராடினார்கள். நாமும் 2-3 வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை நாம் கேட்க பார்க்க நேரிட்டது. ஈரானிலிருந்து வந்த ஒரு சிலரினால் தஹாவில எத்தனையோ பேருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அவர்கள் குறுக்கீடாக இருந்து ஏதோ செய்ததினால் அது பெரும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இந்த 3-4 வருடங்களுக்கு முன்பு நாம் கேள்விப்பட்டோம். இதே போன்ற ஒரு சரித்திரம் கராமித்தாக்களினால் நடந்திருக்கின்றது. கஅபாவுக்கு வந்த போது கஅபாவை முன்னோக்கி வருகின்ற ஹஜ்ஜாஜிகளுக்கு ஒரு அழைப்பு ஒரு செய்தி சொன்னார்கள், கல்லை வணங்குவதற்காக முழு உலகத்தில் இருந்தும் வருகின்ற சிலை வணங்கிகளா நீங்கள்? கஅபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், இது வெறுமனே ஒரு சிலைக்கு சமமானது. அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நீங்கள் இந்த கஅபாவை கல்லினால் கட்டப்பட்ட இதனை வணங்குவதாக இருந்தால் நீங்கள் ஈமானுடையவர்கள் அல்ல என்ற முறையில் அவர்களுடைய வாதாட்டம் இருந்தது. இப்படியான பல விடயங்கள் என்ன செய்தார்கள், ஹஜ்ஜாஜிகள் அனைவர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் சிலை வணங்கிகள், கல்லை வணங்குபவர்கள் என்று முழு உலகத்திலிருந்தும் வந்த ஹஜ்ஜாஜிகளை கொல்ல ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட முஸ்லிம்களை 2 தினங்களில் கொண்டு குமித்தார்கள் இந்த கராமித்தாக்கள். இதனுடன் மாத்திரம் நின்று விடவில்லை, இது சவுதியாவிலேயே கிழக்கு பிரதேசத்தில் உருவான ஒரு மனிதனுடைய அட்டகாசம் தான். இது முழு உலகத்தினும் பல கோணங்களுக்கு இந்த சிந்தனை பரவ ஆரம்பித்தது. மிஸ்ர், ஈஜிப்து நாட்டில், யமன் பிரதேசங்களில், அதே போன்று பஹ்ரைன் பக்கத்து நாடு, அவர்களுக்கு பஹ்ரைன் போன்ற நாடுகளில் மிக தீவிரமாக இந்த கராமித்தாக்களுடைய அட்டகாசம் ஒரு காலத்தில் தலைவிரித்தாடியது. பின்பு என்ன செய்தார்கள், கஅபாவுடைய பிடவையை அவர்கள் கிழித்தெடுத்தார்கள். கஅபாவின் பிடவைகளை துண்டு துண்டாக இவர்கள் பித்தெடுத்தார்கள். மக்கா எல்லையில இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் கொள்ளையடித்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது, நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம். இப்படி கொள்ளையடித்துவிட்டு கொலை செய்துவிட்டு என்ன செய்தார்கள், இறுதியாக இப்படியான ஒரு சம்பவம் இதற்கு பிறகு நடக்கக்கூடாது என்று நாம் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும். என்ன செய்தார்கள், புனித ஹஜருல் அஸ்வத் கல்லை அப்படியே பிடுங்கி எடுத்தார்கள். எடுத்து பஹ்ரைன் நாடுதான் இவர்களுடைய ஆசிமா தலைநகராக இருந்தது. அங்குக்கு இவர்கள் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை கலட்டி எடுத்துக்கொண்டு சென்று கிட்டத்தட்ட கஅபத்துல்லா ஹஜருல் அஸ்வத் இல்லாமல் 22 வருடங்கள் கராமித்தாக்களுடைய அதிகாரத்தில் இருந்த காலம் அது. 22 வருடங்கள் ஹஜருல் அஸ்வத் இல்லாத கஅபத்துல்லா உலகத்தில் இருந்திருக்கின்றது. சொல்ல வருவது என்னவென்றால், இதெல்லாம் ஒரு விதமான இறைவனுடைய சோதனைகளுடைய படித்தரங்கள். ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் மனிதர்களை சோதித்து காட்டுகின்றான். அதில் ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அதுவும் கராமித்தாக்களுடன் வைத்து பார்க்கும் போது இது ஏதோ ஒரு கடலின் ஒரு துளியளவு, அவ்வளவு சிறிய ஒரு சோதனையில் தான் நாம் இன்று சிக்கி இருக்கின்றோம். இது இப்படியான காலத்தில் கஅபாவில் தொழுகை இருக்கவில்லை, பல ஜும்ஆக்கள் இருக்கவில்லை, சில வருடங்கள் ஹஜ்ஜுடைய கடமைகள் கூட இருக்கவில்லை. ஆனால் இன்று சவுதி அரசாங்கம் இந்த COVID-19 இந்த அச்சுறுத்தலான காலத்தில் கூட ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாட்டை ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட முறையில் அவர்கள் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். இதுவே அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இப்படியான சோதனைகள் மனிதனுக்கு வரும்போது நாம் படிக்கின்ற முதல் பாடம் என்னவென்றால், எங்களுடைய தரம் கூட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், இரண்டு கட்டங்களையும் அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று என்ன? ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமின்களுடைய இதயங்களில் அமைதியை போடுகின்றவனும் அவனே. இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், நான் மேலே ஓதி காண்பித்த ஆயத்தை போன்று, வமா நுரிசிலு பில் ஆயாத் இல்லா தஹ்வீஃபா, மனிதர்களை பயமுறுத்துவதற்காக, மனிதர்களுடைய உள்ளத்தை பயமுறுத்தி பார்ப்பதற்காக அல்லாஹ் சில அத்தாட்சிகளை உலகத்துக்கு அனுப்பி கொண்டும் இருக்கின்றான். அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லா ஆக பெரும் ஒரு முஃபஸ்ஸிர் இவர் கூறி காட்டுகின்றார், மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா சில காலங்களில் இப்படியான சோதனைகளை இறக்குகின்றான். இதுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்குரிய விளக்கம் என்பதாக அவர் கூறி காட்டுகின்றான். இத்துடன் இந்த ஹஜ்ஜுடைய ஒரு ஹஜ் பெருநாளை முன்னோக்கியவர்களாக இருக்கின்ற எங்களுக்கு ஒரு சிறு சிறு துளிகளை உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அஸ்ருதில் ஹிஜ்ஜா என்று சொல்கின்ற ஹஜ், அதாவது துல் ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களில் இரண்டாவது தினத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10 தினங்களும் மிகவும் முக்கியம் வாய்ந்த தினங்கள். இந்நாட்களிலே செய்யப்படுகின்ற அமற்கள் சம்பந்தமாக பல இடங்களில் எங்கள் பள்ளிகளில் கூட, நேற்று முன்னைய தினங்களில் கூட, அதனுடைய சிறப்புகள் என்ன, அந்நாட்களில் ஓதப்படுகின்ற ஓதல்கள், திக்ருகள், அவுராதுகள், சலவாத்துகள், தஸ்பீஹாத்துகள், இவைகளை பற்றி ஞாபகம் செய்யப்பட்டது. அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா இப்படியே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பத்து தினங்களிலும் செய்யப்படுகின்ற சாலிஹான அமற்கள் இது மிகவும் சிறந்தவைகள் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவின் மீது சத்தியமாக. இதற்கு அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற விளக்கம், இது அஸ்ருதில் ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். அல்லாஹ் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து 10 தினங்களின் மீது சத்தியம் பண்ணுவதாக இருந்தால், இந்த 10 தினங்களின் இரவு நேரங்கள் எந்த முறையில் எங்களுக்கு கழிந்து கொண்டிருக்கின்றது, இவைகளை சிந்திக்க வேண்டும். வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இரவு நேரங்களை சாலிஹான நேரமாக கழிக்க வேண்டும், திலாவத்தில் கழிக்க வேண்டும், இஸ்திகபாரில் கழிக்க வேண்டும். தஸ்பீஹாத்துக்கள் செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன, சலவாத்துக்கள் சொல்லி எத்தனை தினங்கள் ஆகின்றன, எங்களுடைய பாவங்களை வருந்தி இஸ்திகபார்கள் செய்த நாள் எனக்கே நினைவிருக்கின்றதா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். மிக முக்கியமான தருணம். அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான் என்றால் எங்களை சுத்தப்படுத்துவதற்காக என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஹதீஸுகளை நினைவு கூற வேண்டும். காற்று வேகமாக அடித்தால் கூட நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை நோக்கி விரைந்து விடுவார்கள். ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தினால் அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே பள்ளிக்கு சென்று இபாதத்தில் தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்றால், பாவங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்கின்ற நாம் எந்த அளவுக்கு இன்று நன்மையை விட்டு தூரமாகி கொண்டிருக்கின்றோம். இந்த அஸ்ருதில் ஹிஜ்ஜாவை நன்மைக்குரிய ஒரு காலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று உதஹியாவுடைய விடயங்கள் உள்ளன. இதனை எதிர்வரக்கூடிய ஜும்ஆக்களில், எதிர்வரக்கூடிய தினங்களில் உங்களுக்கு விரிவாக ஞாபகப்படுத்துவார்கள். அதனுடைய சட்ட திட்டங்களை பேணி அதில் இருக்கின்ற நாட்டுடைய சட்டங்களும் இருக்கின்றன. உதஹியா கொடுக்கின்றோம், நாம் களிமா சொன்ன முஸ்லிம்கள் என்பது ஒரு புறம், நாம் இந்த இலங்கை நாட்டின் ஒரு பிரஜை, இந்த நாட்டுடைய ஒரு ஸ்ரீலங்கி, அதாவது ஐ அம் ஸ்ரீலங்கன், நான் ஒரு இலங்கை நாட்டு பிரஜை என்ற முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களும் இருக்கின்றன. அவைகளையும் பேணி எங்களுடைய குர்பான்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உதஹியா கொடுக்கின்ற ஆதாபுகள், அதிலே இருக்கின்ற சுன்னத்தான விடயங்கள், அதிலே கடைபிடிக்க வேண்டிய வேறு வேறு அம்சங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டிய தலைப்புகள். இதனை உலமாக்களை அணுகி அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கிக் கொள்வது குர்பான் கொடுக்கின்ற உதஹியாவை கொடுக்கின்றவர்களுடைய கடமை என இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே யா அல்லாஹ், இது போன்ற சோதனைகளுடைய நேரத்தில் எங்களுடைய ஈமானை நீ அதிகரித்து விடுவாயாக. முன்னால் வந்த சஹாபாக்களுக்கும் இப்படியான சோதனைகள் வந்திருக்கின்றன யா அல்லாஹ். அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை உயர்த்தியதை போன்று எங்களுடைய ஈமானையும் நீ அதிகப்படுத்துவாயாக, தக்வாவை அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொறுமையை அதிகப்படுத்துவாயாக, பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் பெற்றோருடைய குற்றம் குறைகளை மறைத்து விடுவாயாக, முழு மனித சமுதாயத்துடைய பாவத்தையும் நீ மன்னித்து எங்கள் மீது நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரத்தை நீ சிறந்த வியாபாரமாக ஆக்குவாயாக, சுத்தமான முறையில் வியாபாரம் செய்ய நீ எங்களுக்கு கற்றுத்தருவாயாக, ஹராத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் சமுதாயத்தை பட்டியிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக, நம் அனைவர்களுக்கும் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்று உலகத்தை விட்டு சென்ற கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. கபரை சுவனத்தின் பூஞ்சோடை ஆக்குவாயாக. கபரை அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்கி விடுவாயாக. கேள்வி கணக்கை இலேசாக்குவாயாக. இறுதியில் களிமா சொன்னவர்களாக எங்களுடைய மரணத்தை நீ ஆக்கி விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.